ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 7 பூர்ணத்தின் ஞானம் பதம் 16. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனசுகிருத்தினார்ஜுனாம் ஆர்த்தோ ஜிஜாசுரர்த்தார்த்தி ஞானி ச வரதர்ஷபம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனசுகிருத்தினார்ஜுனாம் ஆர்த்தோ ஜிஜாசுரர்த்தார்த்தி ஞானி ச வரதர்ஷபம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ரோச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெயம். பரதர்களின் சிறந்தவனே, நான்கு விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயரற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் ஆவார்கள். ஓம் அஜானது மிரந்தஸ்ய அஜானஞ்சனதலாகயம் சக்ஷரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம். நமாவோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீபதே பக்தி வேதாந்தம் ஸ்வாமின்கிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதீம் பாஷாததீஷதாரணம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ணப்ரேம ப்ரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ணச்சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேசா கோபிகா காந்தா ராதா காந்த நமோஸ்துதிம் தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7 பூர்ணத்தின் ஞானம் பதம் 16 இருக்கும். பகவான் நான்கு விதமான துஷ்டர்களை பற்றி கூறியிருந்தார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் வந்து சுகிருத்திகளை பற்றி பகவான் கூறுகின்றார். சுகிருத்தி அப்படின்னா இந்து புண்ணியாத்மாக்கள், புண்ணியாத்மாக்கள் நல்ல மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் நான்கு விதமான மனிதர்கள் பகவானிடம் பக்தி தொண்டு புரிகின்றனர். யார் யார் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து துன்பங்கள் வருகின்றதோ, துயரங்கள் வருகின்றதோ, அதுக்கப்புறம் செல்வத்தை யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, அதுக்கப்புறம் வந்து கேள்வியுடையோர், அதுக்கப்புறம் வந்து ஞானிகள் என்று நான்கு விதமான மக்கள் பகவானிடம் சரணடைகின்றனர். இவர்களை சுகிருத்திகள், நல்ல ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக பக்தியில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தூய பக்தி, இன்னொன்று வந்து இது போன்ற பக்தி அப்படின்னு பிரித்து கொள்ளலாம். வந்து தூய பக்தி அப்படின்னா என்றைக்கும் அவர்கள் எதையும் விரும்புவது கிடையாது. பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே, சம்சுத்தி ஹரிதோஷனம், பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே வந்து அவர்கள் பக்தி செய்வார்கள். அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் பக்தி செய்வார்கள். அவர்களை ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் வந்து எழுதியிருக்கார். அன்யா அபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமம். அவர்களை உத்தம பக்தி என்கிறார்கள். அந்யாபிலாசித, எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல், அந்யாபிலாசித சூன்யம் ஞான கருணாதி அனாவிரதம், எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலும் பக்தி செய்வார்கள், துக்கத்தில் இருந்தாலும் பக்தி செய்வார்கள், எதுவாக இருந்தாலும் அவர்கள் பக்தி செய்வார்கள். அவர்களுக்கு என்று எதையும் அவர்கள் பகவானிடம் சென்று கேட்க மாட்டார்கள். அதனால தான் வந்து அவர்களை தூய பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேற யாருன்னா வந்து ஏதாவது கேட்டால் அவர்களுக்காண்டி பகவானிடம் பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று அவர்கள் என்றும் எதையும் பகவானிடம் கேட்பதில்லை. இதுவே வந்து தூய்மையான பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த வகையான மனிதர்கள் யார் அப்படின்னா, இந்த நான்கு வகையான புண்ணிய ஆத்மாக்கள். ஏன் அப்படின்னா, இவர்கள் எதையோ ஒன்றை விரும்பி பகவானிடம் பக்தி செய்கின்றனர். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நான்கு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் தூய்மை பெறவில்லை. தூய்மை பெறவில்லை, ஆனால் அவர்கள் பகவானிடம் பக்தி செய்வார்கள், எதையோ ஒன்று விரும்பி அவர்கள் பக்தி செய்வார்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து புண்ணிய ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்களாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா பகவானிடம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி பகவானிடம் பக்தி செய்கின்றனர். அவர்கள் தூய்மையான பக்தர்களாக இல்லாத பொழுதிலும் அவர்கள் பக்தர்களிடம் சங்கம் வைத்துக் கொள்வதால், எப்போ வந்து பக்தர்களிடம் சங்கம் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் பக்தி செய்து சங்கத்தின் காரணமாக அவர்களும் ஒரு நாள் தூய பக்தர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இந்த துஷ்கிருத்திகள், மூடர்கள், இந்த நான்கு விதமான மனிதர்களை பற்றி பகவான் சொல்லியிருந்தார், துஷ்கர்கள், துஷ்டர்கள் என்று, அவர்கள் என்றும் பகவானிடம் சரணடைவதில்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் சுயநலமாகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எந்த நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எப்படி கரை சேர முடியும் அப்படின்னா வந்து எப்படி தெரியாம அக்ஞான சுகிருதி என்று அழைக்கப்படுகிறது. அக்ஞான சுகிருதி அப்படின்னா ஏதோ ஒரு சாது போறார், ஏதோ ஒரு பக்தர் போறார், அவருக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த துஷ்கிருத்திகள் தண்ணி ஏதோ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சாதுக்கள் என்றும் தெரியாது, பக்தர்கள் என்றும் தெரியாது, ஏதோ ஒருத்தருக்கு தண்ணி கேட்குறா, தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, இந்த அசுரர்களாக இருந்தாலும் சரி, நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இந்த நான்கு விதமான துஷ்டர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு தண்ணி கொடுத்து விட்டால் போகிறோம், தண்ணி கொடுத்து விட்டால் போகிறோம். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம், ஏங்க எங்கெல்லாம் கொஞ்சம் இறக்கி விட்ருங்க அப்படின்னு யாருனா ஒரு பக்தர்கள் கேட்டால், இவர்களுக்கு வந்து பக்தர்கள் என்றும் தெரியாமல் அவர்களுக்கு உதவி செய்தாலோ. இல்லை அந்த காலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் வந்து வராண்டா இருக்கும், அந்த வராண்டாவில் யாரோ ஒரு சாதுகு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவார், எங்கேயோ படுத்திருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அவர் பாட்டு கிளம்பி போடுவார். அப்படி தெரியாமல் அங்கே வந்து அவருடைய நாஸ்திகர் வீட்லேயோ இல்லை அசுரர்கள் வீட்லேயோ திண்ணலை படுத்துட்டு போயிருந்தாலும் பகவான் என்ன பண்ணுகின்றார், அக்ஞான சுகிருதி, அங்கே ஒரு விதையை போடுகின்றார். அவர்களுக்கு அந்த அசுரர்களுக்கும் நாஸ்திகவாதிகளுக்கும் வந்து பக்தர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கருணையை கொடுக்கின்றார். அப்படி கருணையை கொடுக்கும்பொழுது அக்ஞான சுகிருதி என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் என்னைக்கோ ஒரு நாள் பக்தி பாதையை தொடங்கி விடுவார்கள். அப்படி சாதுக்களிடம் சம்பந்தம் இல்லை என்றால் இவர்களுக்கு வந்து வேறு வழியே வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பகவானிடம் பக்தி செய்வார்கள். என்றைக்குமே வாழ்க்கையில் ஸ்ரீமத் பாகவதமும் சொல்கின்றது, பகவானும் சொல்கின்றார், நமக்கு எது தேவைப்பட்டாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும், வேற எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த தேவி தேவர்களுடைய ஆலயத்துக்கோ இல்லை எங்கேயோ போய் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா பகவான் இங்கே சொல்கின்றார், நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்கள் என்னிடம் வருகின்றனர், நானே அவர்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம்ல சொல்லப்படுகிறது, அகாம சர்வ காமோ வா மோக்ஷ காம உதார தேகி தீவிரேன பக்தி யோகினே புருஷம் பரம். நான்கு விதமான மனிதர்கள் வருகிறார்கள். அகாம சர்வ காமோவா அப்படின்னா அகாம காமா அப்படின்னா வந்து ஆசை, அகாம அப்படின்னா எந்த விதமான ஆசைகளும் இல்லை. மனிதன் வந்து எந்த விதமான ஆசைகள் இல்லைனாலும் சரி, அகாம சர்வ காமா, சர்வ காமான எல்லா விதமான ஆசைகள் இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு வந்து மோட்சம் அடைய இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு பக்தி பண்ணணுமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பகவானிடம் நம்ம பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஏன் தேவி தேவர்களுடைய கோயிலுக்கு போகக்கூடாது, நம்ம கிருஷ்ணரிடம் வந்து பக்தி செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு தேவி தேவர்களுடைய கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு போகிறோம், அது சரியாயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளோதான். ஆனால் அதே ஒரு கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போகிறோம், கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே பக்தர்களிடம் சங்கம் வைத்துக்கொள்வோம். கிருஷ்ண பக்தர்களிடம் சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது நம்ம படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசையோ இல்லை துன்பமோ போனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பக்தர்கள் சொல்வார்கள் இதை செய், இப்படி செய், வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். இப்போ நம்ம பகவத்கீதை போன்ற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கின்றோம். அதுபோல் பக்தர்களும் என்ன செய்வார்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை செய்வார்கள். சாது சங்கம் அப்படி ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், பக்தி பாதையை தொடங்குகிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை சொல்ல தொடங்குகின்றோம். பகவானுடைய பக்தர்களிடம் சங்கம் வைத்துக் கொள்கின்றோம். அப்படி சங்கம் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளும் ஒரு நாள் தூய பக்தர்களாக ஆகிவிடுவோம். அதுதான் வந்து கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கு செல்வதும் இல்லை தேவி தேவர்களுடைய ஆலயத்துக்கு செல்வதும் உள்ள வேறுபாடு. நம்ம ஏதோ ஒரு தேவி தேவர்களிடம் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துடுவோம். ஆனால் கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே பக்தர்களிடம் சங்கம் வைத்துக்கொள்வோம், அதுக்கப்புறம் பக்தர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அது போல் படிப்படியாக நம்ம வந்து முன்னேறுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து தூய பக்தியை ஏற்றுக்கொள்வோம். நம்ம எப்போ வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்று தொடங்குகின்றோமோ அப்போ நம்ம புரிந்து கொள்வோம், இந்த பௌதிக உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் கிருஷ்ண பக்தியில் கிடைக்கக்கூடிய சுகத்தை விட பல மடங்கு குறைவாகவே உள்ளது இந்த பௌதிக சுகம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக சுகத்தை அடைவதற்கு அவன் மென்மேலும் முயற்சித்து அவன் ஒரு தூய பக்தனாக மாறிவிடுகிறான் அப்படிங்கிறதையும் வந்து தெரிந்து கொள்கிறான். பகவான் நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்களை சொல்கின்றார். யாருக்கெல்லாம் முதல் தரமான புண்ணிய ஆத்மாக்கள் யார் அப்படின்னு, நல்ல மனிதர்கள், யார் ஒருவருக்கு வந்து துயரம் வருகிறதோ அவர்கள் பகவானுடைய கோயிலுக்கு சென்று பக்தியை செய்கிறார்கள். துயரம் அப்படிங்கிறத மூன்று வகையாக பிரிக்கலாம். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்விகா என்று மூன்று விதமான பிரச்சனைகள் தொல்லைகள் இந்த உலகத்தில் வரும். ஆதி ஆத்மிகா அப்படின்னா நம்மளே நமக்கே உருவாக்கி கொள்கின்ற பிரச்சனை. என்னங்க நம்மளே நமக்கு உருவாக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம். பல விதங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே நமக்கே வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கின்றோம். தேவையில்லாத எங்கன்னா போய் பேசுறது, எங்கன்னா தேவையில்லாத பேசுறது, அப்புறம் சண்டையில் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் இல்லை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதிகப்படியான உணவுகளை உண்றோம் அப்படின்னா நம்ம அஜீர்ண கோளாறு வந்துடும், வயிற்று வலி வரும், அது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்மளே வந்து உருவாக்கி கொண்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த இரவு நேரங்களில் வந்து முழுக்க தூங்காமல் நம்ம பாட்டுக்கு ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் தலைவலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை யார் உருவாக்கினது அப்படின்னா நாமளே உருவாக்கிக்கின்றோம். இது மாதிரி பல விதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே நமக்கே பிரச்சனையை உண்டாக்கி கொள்கிறோம். அது வந்து ஆதி ஆத்மிகா அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் அப்படின்னா மித்த ஜீவராசிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம் சாலையில், அப்போ ஏதோ ஒரு நாய் வந்து நம்மளை வந்து கொலைக்கலாம் இல்லை கடிக்கலாம். அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் மித்த ஜீவராசிகளின் மூலமாக வருவது. முதல் வந்து பிரச்சனை வந்து நம்ம வந்து நம்மளே கிரியேட் உருவாக்கி கொள்கிறது. இரண்டாவது வந்து வேற மனிதர்கள், வேற ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள் நமக்கு துன்பத்தை கொடுப்பது. நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம பாட்டு உட்காந்துருக்கோம், கொசு வந்து அது பாட்டு கடிக்கும், நம்ம பாட்டு நடந்து போயிட்டுருப்போம், எவனா சைக்கிளில் வந்து டங்குன்னு நம்ம மேலே வந்து இடிக்கலாம், இல்லைனா நடந்து போயிட்டுருப்போம் காரில் வந்து எவனா வந்து முட்டலாம். அதுபோல் மித்த ஜீவராசிகள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள், அது வந்து துன்பங்கள், ஆதி பௌத்திக துன்பங்கள் என்றும், அதுக்கப்புறம் ஆதி தெய்விக்க. ஆதி தெய்விக்க அப்படின்னா தேவி தேவர்கள் கொடுக்கக்கூடிய துன்பம். என்னங்க தேவி தேவர்களுமா கொடுப்பாங்க அப்படின்னா, ஆமாம். எர்த்குவேக்கு, சுனாமி இது போன்ற எல்லா இயற்கை மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேவி தேவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள். ஏன் தேவி தேவர்கள் கொடுக்கின்றார்கள் அப்படின்னா மக்கள் புண்ணிய ஆத்மா மக்களாக இல்லை. எப்பப்பெல்லாம் வந்து இயற்கையை நம்ம வந்து தட்டுகிறோமோ, எப்பப்பெல்லாம் இயற்கையை அழிக்கின்றோமோ அப்போ என்ன பண்ணுவார்கள் தேவி தேவர்கள், ஒரு ஆட்டு ஆட்டி விடுவார்கள். அப்போ என்ன பண்ணும், சுனாமி எர்த்குவேக் போன்ற பயங்கர சேதங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் மனிதன் புரிந்து கொள்வான், நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும். இதுபோல் மூன்று விதமான துன்பங்கள் வருகின்றது. இந்த மூன்று விதமான துன்பங்கள், இந்த துன்பங்கள் வரும் பொழுது இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒரு வகையான மனிதர்கள் புண்ணிய ஆத்மாக்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள், துன்பம் வந்த உடனே பகவானிடம் செல்வார்கள், பகவானிடம் சென்று பிரார்த்தனை செய்வார்கள், எங்களுக்கு எப்படினா இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும், விடுதலை அளிக்கவும், பாதுகாக்கவும் அப்படின்னு பகவானிடம் பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களை புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே பிரச்சனை இன்னொரு ஆத்மாவுக்கு வரும் பொழுது அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, கடவுளிடம் செல்வதற்கு பதில் கடவுள் இல்லை, கடவுள் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இருந்தார்னா ஏன் இந்த துன்பத்தை கொடுக்கின்றார் அப்படின்ட்டு, ஏன் அப்படின்னா அவர் புண்ணிய ஆத்மாக்களாக இல்லை, நல்ல ஆத்மாக்களாக இல்லை, அதனால் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா கடவுளை நிராகரிக்கின்றார். அவர் இதுவரைக்கும் கடவுளை வந்து நம்பிக்கை இருந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை, வாழ்க்கையினால பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுகிறாரு, இந்த கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுக்குறார் அப்படி சொல்லிட்டு, கடவுளே வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து கோயிலுக்கு செல்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அது வந்து கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து அது வந்து நம்ம எதுவும் பலிக்கலை, எதுவும் சரியாகலை அப்படின்னா அப்பவும் கடவுளை நிராகரித்து விடுவார்கள். ஆனால் யாரெல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ, நல்ல ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா பகவானிடம் செல்வார்கள். பகவானிடம் சென்று பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பிரார்த்தனையும் செய்வார்கள். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் துக்கம் வந்தாலும் நம்ம என்றைக்கும் வந்து கடவுளை நிராகரிக்காமல் கடவுளிடம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வேலை செய்கிறது. பல முறை நம்மளும் வந்து பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ எல்லா பக்தர்களையும் நீங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அது நடக்கிறது, நம்மளோட துன்பங்களும் விலகுகிறது. அதனால் வந்து நம்ம எந்த துன்பங்கள் வந்தாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தான் வந்து நம்ம வந்து செல்வது மேலானது அப்படின்ட்டு இந்த புண்ணியாத்மாக்கள் என்றைக்கும் வந்து பகவானிடம் செல்வான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த பிருத்து மகாராஜ் வந்து பரீட்சித் மகாராஜோட உதாரணம் ஒரு அழகான ஒரு உதாரணம். பரீட்சித் மகாராஜர் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அஸ்வத்தமா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுகின்றார், பிரம்மாஸ்திரத்தை விடுகின்றார் இந்த குழந்தையை கொள்வதற்காண்டு. உடனே உத்தரா என்ன பண்ணுறாங்க, பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே, பகவானிடம் உடனே வந்து பிரார்த்தனை செய்கின்றார். அப்போ உடனே பகவான் வருகின்றார், வந்து அங்குஷ்ட மாத்திரம் எப்படி கட்ட விரல் அளவு இருக்குமோ அந்த அளவில் வந்து தாயினுடைய உத்தராவனுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் சங்கு சக்கர கதாபத்மத்தை வைத்து சுற்றி சுற்றி வருகிறாராம் இந்த பரீட்சித் மகாராஜனை. அதனால தான் அவருக்கு பரீட்சத்து ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் உள்ள தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பகவான் சங்கு சக்கர கதாபத்மத்தோட அவருடைய தாயினுடைய கர்ப்பத்தை சுற்றி 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 வராராம். அவர் தாயினோட கர்ப்பத்துக்குள்ளே இருந்துகிட்டே வந்து விஷ்ணுவை பார்த்துருக்காரு, பகவான் கிருஷ்ணரை பார்த்துருக்காரு. அப்படி வெளியில் வந்த உடனே இவர் விஷ்ணு, இவர் வந்து கிருஷ்ணராக இருப்பாரோ, இவர் கிருஷ்ணராக இருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொருத்தராக பரீட்சை பண்ணி பார்த்தாராம். அதற்கு பெயர் தான் அவருக்கு பரீட்சத் என்று சொன்னார்கள். அதுபோல் நம்ம எப்போல்லாம் துன்பங்கள் வருகிறதோ பகவானிடம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கப்புறம் இரண்டாவது வகையான மக்கள் வந்து செல்வத்தை விரும்புவோர். திருப்பதி பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக திருப்பதி பாலாஜி எல்லா வியாபாரிகளும் என்ன பண்ணுவார்கள், மாதம் ஒரு முறையோ இரண்டு முறையோ இல்லை அவர்களுக்குன்னு ஒரு நாள் குறித்து வைத்து கொள்வார்கள். அந்த நாளில் போயிட்டு அவர்கள் வந்து திருப்பதி பாலாஜிக்கு ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு கொஞ்சம் பணத்தை உண்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டுவார்கள், எங்களோட வியாபாரம் நல்லபடியாக நடக்கட்டும். அதுபோல் பல விதமான பிரார்த்தனைகளை செல்வத்தை விரும்புவார்கள். சில பேர் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, நான் வந்து பரீட்சையில் பாஸ் ஆகிடணும், சில பேர் வந்து எனக்கு திருமணம் ஆகவில்லை, இது போன்ற செல்வத்தை பல பேர் வந்து விரும்புவார்கள். அதில் உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா துருவ மகாராஜர். துருவ மகாராஜர் என்ன பண்ணார், அவர் வந்து வனப்பகுதிக்கு போயிட்டு பிரம்மாவிடம் இருக்கிறத, பிரம்மாவுடன் எவ்வளோ பெரிய உலகம் இருக்கிறதோ அதை விட எனக்கு பெரிய உலகம் வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தனை செய்தார். ஸ்தானா விலாசி தபஸ் ஸ்திதோகம் தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹ்யம் காச்சன் விஜின்வா அபிதிவ்ய ரத்னம் ஸ்வாமின் கிருதா தோஸ்மின் வரம் நயாச்சே. துருவ மகாராஜர் வந்து பிரம்மாவோட உலகத்தை விட பெரிய உலகமாக வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தார். அதுக்கப்புறம் எப்போ பகவான் பிரத்யட்சமாக அவருக்கு முன்னாடி வந்து தோன்றினாரோ, பிரபு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இருந்தாலும் வந்து அவருடைய ஆசையை பகவான் என்ன பண்ணார் அப்படின்ட்டு துருவா லோகம் அப்படின்னு ஒரு உலகத்தை படைத்து துருவா மகாராஜருக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் சுதாமர் பிராமணர், அவரை பார்த்தீங்க அப்படின்னாலும் சுதாமர் பிராமணர் எதையும் கேட்கவில்லை. இருந்தாலும் சுதாம பிராமணருடைய மனைவிக்கு ஆசை, உங்களுடைய நண்பர் தான் வந்து சர்வேஸ்வரனாக இருக்கிறார்களே, நீங்கள் சென்று எதுவும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சுதாமா அவர் என்ன பண்ணுறாரு, எதுவுமே கேட்கவே இல்லை. இருந்தாலும் வந்து சுதாமா அவருடைய மனைவி வந்து ஆசைப்பட்டார்கள். அதனால் பயங்கர மாட மாளிகையை பகவான் கொடுத்தார். இதுபோல் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் வந்து செல்வத்தை விரும்புகிறோமோ அப்பவும் பகவானிடம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கப்புறம் மூன்றாவதான மனிதர்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கேள்வியுடையோர் அப்படின்னா, அவர்களுக்கு பல விதமான கேள்விகள் வாழ்க்கையில் இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஏன் துன்பப்படுகின்றேன், அதற்கு காரணம் என்ன, எப்படி துன்பத்திலிருந்து விடுபடுவது, அதுக்கப்புறம் நான் யார், கடவுள் யார், இந்த உலகத்தை யார் படைத்தார், இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகும், இது போன்ற பல விதமான ஆன்மீக கேள்விகளுக்கு அவர் என்ன பண்ணுவார்கள், இந்த கேள்விகளை கோயிலில் சென்று பகவானுக்கு பக்தி செய்து இது போன்ற கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். அதற்கு தான் வந்து கேள்வியுடையோர் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக மனிதர்கள் வந்து ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஞானிகள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, பூர்ணத்தின் அறிவை தேடுவார்கள், கடவுளை பற்றி புரிந்து கொள்வதில் அவர்கள் இருப்பார்கள் ஞானிகள் என்று. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நான்கு விதமான மனிதர்கள் பகவானிடம் பக்தி செய்கின்றனர். யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து செல்வத்தை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் வந்து கேள்வியுடையராக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பூர்ணத்தின் அறிவை தேடுகிறார்களோ, இதுபோல் நான்கு விதமான மக்கள் வந்து பகவானிடம் பக்தி செய்கின்றனர். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நமக்கு எதுவாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எதுவும் வேணுமாக இருந்தால் எதுவும் வேணும்னாலும் பகவான் கிருஷ்ணரிடம் வந்து சென்று அகாம சர்வ காமவா, எதையாக இருந்தாலும் வந்து விஷ்ணுகிட்ட போயிட்டு பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்வது மிக சிறந்தது. அன்னிய தேவி தேவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வதை விட கிருஷ்ணரிடம் சென்று பிரார்த்தனை செய்வது மிகவும் உத்தமம். ஏன் உத்தமம் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கும். பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கும் பொழுது அந்த பக்தர்களுடைய கிருபையால் நம்மளும் ஒரு நாள் தூய பக்தர்களாக ஆகிவிடுவோம் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.